திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளும். என்னங்க? திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளும். அப்பூதி அடிகள் யார் தெரியுமா? அவங்க 63 நாயன்மார்கள்ல அவங்களும் ஒருத்தங்க. சரியா? அவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த ஊர்ல இருந்தாங்க, எப்படி அவங்க பெருமாள் திருவடி போனாங்க, அவங்க எப்படி வழிபாடு பண்ணாங்க, இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நாவுக்கரசர் பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோழ நாட்டில் எல்லா தலங்களுக்கும் நடந்தே போய் பெருமானை வழிபட்டு பாடல்கள் எல்லாம் பாடி உழவார பணி செஞ்சு அப்படியே தலங்கள் தோறும் போயிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ போற வழியில என்னாச்சு? பெண்ணாகடத்துல நம்ம சாமி திருநாவுக்கரசருக்கு இடபம் சூலம் பொறிச்சார் இல்லையா? அப்புறம் திருநல்லூர்ல திருவடிய சூட்டினார் இல்லையா? இதைத்தான் நம்ம முந்தின கதைகள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம நாவுக்கரசர் பெருமாள் நல்லூர்ல இருந்து கிளம்பி அப்படியே வேற தலங்களுக்கு போறாங்க. போகும்போது திருப்பழனம் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க. எந்த ஊருக்கு வர்றாங்க? திருப்பழனம். சரிங்களா? அந்த ஊரு ரொம்ப அழகான ஊரு. அங்க பூரம் வயலா இருக்கும். அப்படியே கோயிலுக்கு பின்னாடியே அப்படியே காவிரி நதி ஓடிட்டு இருக்கும். ரொம்ப அருமையான தலம் அது. அந்த கோயில் கூட ரொம்ப பெரிய கோயில். நடந்தோன்னா காலே வலிச்சிடும், அந்த அளவுக்கு பெரிய கோயில். சரியா? அந்த கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. என்ன ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கோயில். ஒரு அமைதியான இடம், அழகான ஒரு இயற்கை சூழலோட அந்த கோயில் ரொம்ப அருமையா இருக்கும். சரியா? அந்த கோயில்ல நம்ம நாவுக்கரசர் பெருமான் அப்படியே பெருமானை வழிபட்டுட்டு என்ன பண்றாங்க, பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு. பழனத்துக்கு பக்கத்துல 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரத்துல திங்களூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை நோக்கி அப்படியே நடக்கிறாங்க. சரியா? நடந்து போகும்போது வழியில திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஒரு பெயர் பலகை இருக்கும். அங்க ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கும். எல்லாரும் அங்க வழிபோக்கர்கள் அங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியமா இருக்கும். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு இந்த ஊர்ல யார் வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே போவாங்க. போனா திங்களூருக்கு உள்ள போக போக வழியெல்லாம் திருநாவுக்கரசு அன்னச்சத்திரம், திருநாவுக்கரசு மடம் அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் ஒரே திருநாவுக்கரசுங்கிற பேர்லயே நிறைய தர்ம காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். சரியா? அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும். என்னது இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுங்கிற பேர்லயே நல்ல காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்களே, யார் இதை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஒரு இடத்துல போய் கேட்பார். ஆமா, இந்த ஊர்ல எல்லா பேரும் அப்படி திருநாவுக்கரசுன்னே வச்சிருக்காங்களே, யார் இதை செய்யறவங்க அப்படின்னு திருநாவுக்கரசர் போய் கேட்பார். தான் தான் திருநாவுக்கரசன் யார்த்தையும் சொல்ல மாட்டாரு, சொல்லாம மெதுவா போய் கேட்பார். அவங்களாம் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல அப்பூதி அடிகள்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு திருநாவுக்கரசர்னா உயிர், திருநாவுக்கரசர் தான் அவங்க குருவா ஏத்துட்டு இருக்காங்க, அவங்க பேர்ல தான் அவர் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யறாரு அப்படின்னு அப்பூதி அடிகளை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அப்போ நம்ம நாவுக்கரசர் பெருமானுக்கு அந்த அப்பூதி அடிகளை பார்க்கணும்னு தோணிடும். சரியா? கேட்பாங்க, அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா? இன்னும் இங்க பக்கத்துல தான் இந்த இருக்கே, இதான் அவங்க வீடு அப்படின்னு அவங்க வீட்டை எல்லாரும் காமிப்பாங்க. அப்போ நம்ம நாவுக்கரசர் பெருமான் என்ன பண்ணுவார், அப்படியே மெதுவா நடந்து அப்பூதி அடிகளுடைய வீட்டுக்கே வந்துடுவார். சரியா? இப்ப அப்பூதி அடிகள் வீட்டுக்கு யார் வந்திருக்கா? திருநாவுக்கரசர் வந்திருக்காரு. ஆனா அப்பூதி அடிகளுக்கு அது தெரியாது, வந்திருக்கிறது திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியாது. சரியா? இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம அப்பூதி அடிகள் யாரு என்னங்கிறத முதல்ல பாக்கலாம். சரியா? இந்த திங்களூர்ல அப்பூதி அடிகள் வந்து அந்தனர் குலத்துல பிறந்திருப்பாங்க. சரியா? அவங்க திருமணமாகி மனைவி 2 மகன்கள் அவருக்கு உண்டு. சரியா? அவருக்கு திருநாவுக்கரசரை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து திருநாவுக்கரசரை மனசால அப்படியே குருவா ஏத்துக்குவார். சரியா? திருநாவுக்கரசர் வந்து சமணர்கள் கொடுத்த எல்லா தீங்குல இருந்தும் வென்று வந்தார் இல்லையா? அப்புறம் கல்லுல கட்டி கடல்ல போட்ட போது கூட மிதந்து வந்தார் இல்லையா? அதெல்லாம் கேள்விப்பட்டவொடனே அப்படியே திருநாவுக்கரசர் மேல அப்படி ஒரு குருபக்தி. சரியா? அவரை மனசார குருவா ஏத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு, தன் வீட்டுல இருக்க எல்லா பொருள்களுக்கும் திருநாவுக்கரசர் தான் பேர் வச்சிருப்பார். அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு அன்பு. சரியா? தன்னுடைய மூத்த மகனுக்கு மூத்த திருநாவுக்கரசின் பேர் வச்சிருப்பாரு. இளைய மகனுக்கு இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார். வீட்டில் இருக்க தராசு கோல், படி, பாத்திரம் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார். சரியா, அவர் நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணுவார். தண்ணீர் பந்தல், அப்புறம் அன்னச்சத்திரம், மடம், இது எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருப்பார். சரியா, அப்புறம் அந்த ஊரில் வந்து நிறைய கிணறு, குளம் இதெல்லாம் கூட வெட்டியிருப்பார். அவர் இதெல்லாம் போகிற வரவங்களுக்கெல்லாம் தண்ணீர் வேணும் இல்லையா, அந்த தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறது அந்த பெரிய பணியை அவர் செய்வார். அதனால அங்கே வெட்டின குளம், கிணறு எல்லாத்துக்கும் கூட திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருப்பார். சரியா, இப்படி ஒரு திருநாவுக்கரசர் மேலே அவ்வளோ ஒரு குருபக்தி உள்ள ஒரு, சரியா, அவர் மனசெல்லாம் திருநாவுக்கரசு, வாயெல்லாம் எப்போது திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு அவரோட நாமத்தையே ஜபிச்சுட்டே இருப்பார். சரியா, இப்படிப்பட்டவர் திருநாவுக்கரசரை இதுவரைக்கும் நேரில் பார்த்தது இல்லை. சரியா, நேரில் பார்க்காமலே இந்த அளவுக்கு ஒரு குருபக்தியோட திருநாவுக்கரசர் அப்படியே மனசெல்லாம் நிறைச்சி அவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். சரியா, இப்போ என்னாச்சு, திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு இல்லையா, ஆனால் வந்திருக்கிறது திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியல. வந்தவுடனே இது ஒரு சிவனடியார் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவார், அங்கே வந்து சிவனடியாரை வழங்கி வணங்கி வரவேற்பார். வரவேற்று என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க சாமி அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் சொல்வார், நாவுக்கரசர் சொல்வார், நான் பழனத்துக்கு போயிட்டு அங்கே பெருமானை வணங்கிட்டு அப்படியே உங்கள் ஊருக்கு வந்தேன். வர வழியெல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுங்கிற பேரில் நிறைய அறக்காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டோடனே அதையெல்லாம் நீங்கள் தான் செய்கிறாங்க செய்கிறீங்க தான் எல்லாரும் சொன்னாங்க, அதனால் உங்களை பார்க்கலான்னு வந்தேன், அதான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்வார். சொன்னோடனே, ஆமாம் ஆமாம் சாமி, எனக்கு திருநாவுக்கரசர்னா குரு, அவர் தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்வார். அப்போது நம்ம நாவுக்கரசர் என்ன சொல்வார், ஆமாம் நீங்கள் இவ்வளோ காரியங்கள் செய்வீங்களே, இதையெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் பேரில் செய்யாமல் வேறொரு பேரில் செய்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டார். என்ன கேட்பார், இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் உங்கள் பேரில் செய்யாமல் வேறொரு பேரில் செய்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்பார். உடனே அப்போது இவங்களுக்கு ரொம்ப கோவந்துடும், திருநாவுக்கரசரோட பேர் உங்களுக்கு வேறொரு பேரா, அவரோட பெயர் திருப்பெயர், அது நீங்கள் வேறொரு பேர்னு எப்படி சொல்லலாம், உங்களுக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா, அவர் சமணர்கள் செய்த எல்லா துன்பங்கள்லேருந்தும் மீண்டு வந்தவர், கல்லில் கட்டி கடலில் வீசின போது கூட மெதந்து வந்தவர், அப்படிப்பட்டவரை உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சிவனடியார் திருவிடத்தில் இருக்கீங்களே உங்களுக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா, அது தெரியாமலாம் இருக்கிறீங்க நீங்கள் சைவத்தில் அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டுடுவார். நீங்கள் எந்த ஊர், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுடுவார். அப்போ நாவுக்கரசர் பெருமானுக்கு இப்படி ஒரு அன்பு உண்டா அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அவர் சொல்லுவார், இனிமேல் சூளை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சிறியவன் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னோடனே அப்படியே அப்பூதேவிகளுக்கு அப்படியே மகிழ்ச்சி தாங்க முடியாது, காலில் அப்படியே விழுந்து வணங்குவார். இவ்வளோ நாளும் யாரை குருவாக நினச்சி மனசெல்லாம் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தாரோ அவர் இன்னைக்கு தன்னோட வீடு தேடி வந்திருக்காரு இல்லையா, இந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் இல்லையா. அப்போ அப்படியே திருநாவுக்கரசரோட திருவடியை பற்றி அப்படியே விழுந்து வணங்குவார். சந்தோஷம், அவர் ஆனந்தம் தாங்க முடியாது, வீட்டுக்கு ஓடி போய் அவங்களோட மனைவி மகன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவார். வாங்க வாங்க, திருநாவுக்கரசர் இருந்திருக்காங்க திருநாவுக்கரசர் இருந்திருக்காங்க அப்படின்னு கூட்டிட்டு ஓடி வருவார். அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடி வருவார். வாங்க வாங்க, அவங்க எங்கள் வீட்டுக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எல்லாரும் திருநாவுக்கரசரை வணங்கும்படி செய்வார். சரியா, அப்புறம் திருநாவுக்கரசருக்கு அப்படியே பாத பூஜை பண்ணி அப்படியே அந்த பாதத்தை விளக்குன அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை தீர்த்தம் போல எடுத்து தன் மேலே தெளிச்சுக்குவார். சரியா, அந்த அளவுக்கு ஒரு குருபக்தி அவருக்கு. அப்புறம் திருநாவுக்கரசரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் அமுதம் எடுக்கணும், இன்னைக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. அப்போ திருநாவுக்கரசரும் அந்த அன்புக்காக சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா, இப்போ என்ன ஆகும், வீட்டில் அறுசுவை உணவு தயாராகுது, ஏன்னா திருநாவுக்கரசருக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா, அதனால அறுசுவை உணவு தயாராகுது. பார்த்துக்கோ, அறுசுவைனா என்ன, என்னென்ன சுவை, அறுசுவை இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு. சரியா, இதுதான் ஆறு சுவை. உவர்ப்புனா என்ன, உப்பு. கார்ப்புனா என்ன, காரம். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த ஆறு சுவையும் இருக்கும். சரியா, அந்த ஆறு சுவையோடு அவங்க உணவு தயாரிக்கிறாங்க. யார், அப்பூதியடிகளாருடைய துணைவியார். சரிங்களா, இப்போ நம்ம அப்பூதியடிகள் என்ன பண்ணுறாங்க, நாவுக்கரச பெருமான வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பணிவிடையெல்லாம் செஞ்சு அவங்கள ஒரு நல்ல உயர்வான ஆசனத்தில் அமர பண்ணி ஏன் அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓய்வெடுங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போ மனைவி சமையல் செய்கிறாங்க இல்லையா, இப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு மகன், பெரிய மகன் பேர் என்ன, மூத்த திருநாவுக்கரசு இல்லையா. அந்த மூத்த திருநாவுக்கரசை கூப்பிட்டு கொஞ்சம் வாழையில நறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. சரியா, வாழையில போட்டுதான் விருந்து வைப்போம் இல்லையா, விருந்து சாப்பிடும் போது வாழையில தானே விருந்து போடுவாங்க இல்லையா. அது நல்ல குறுத்து வாழையிலையா பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. அதெல்லாம் குறுத்து வாழையில இலசானது, இன்னும் முழுசா விரியாம அப்படியே சுருண்ட மாதிரி இருக்கும், அதான் குறுத்து. சரியா, அந்த குறுத்து எல்லாம் அப்படியே இலசா இருக்கும், அந்த இலசு வாழையிலைய நறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மூத்த திருநாவுக்கரசுக்கு சொல்லுவாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். சரியா, மூத்த திருநாவுக்கரசும் ரொம்ப நல்ல குழந்தை, நீங்கெல்லாம் உங்க அம்மா அப்பாவுக்கு எல்லா ஹெல்ப் எல்லாம் பண்றீங்கல்ல, அதே மாதிரி மூத்த திருநாவுக்கரசு கூட தன்னோட அம்மா அப்பாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, அவங்களோட பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லவங்க. சரியா, அப்ப மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த வாழையிலை நறுக்கிறதுக்கு பின்னாடி பக்கம் போற, வீட்டோட புறக்கடை பக்கம் போற. சரியா, வாழையிலை பறிக்க மூத்த திருநாவுக்கரசர் போறாரு, இங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப சமையல் ஆயிட்டே இருக்குது. அப்போ மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்றாரு, புறவாசல் பக்கத்துல இருக்கிற அந்த வாழை தோட்டத்துக்கு போற. சரியா, போய் அங்க போய் நல்ல ஒரு குருத்து இலையா பார்த்து நறுக்கிடுவார். நறுக்கி முடிக்கும் போது அந்த வாழை மரத்துல ஒரு பாம்பு இருக்கும், அந்த பாம்பை இவர் கவனிச்சிருக்க மாட்டார். அந்த பாம்பு என்ன பண்ணிடும், பட்டுன்னு அப்படியே கொத்திடும். யார, மூத்த திருநாவுக்கரசு, பாம்பு கொத்திடும். சரியா, அப்படியே விஷம் ஏறும். அப்போ கையில வாழை குறுக்கு இல்லையா, அது திருநாவுக்கரசருக்கு விருந்துக்காக நறுக்கப்பட்டு வாழை இலை இல்லையா, அது மண்ணில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்ணுவாரு, வேகமா ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட அப்படியே அந்த வாழை இலையை கொடுத்துட்டு அப்படியே கிட வந்துடுவார். அதுக்குள்ள அப்படியே அவர் ஓடி வேற வந்தார் இல்லையா, அப்போ விஷம் வேகமா ஏறிடும், ஏறி அப்படியே உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சு அப்படியே விரைச்சி கீழே விழுந்து இறந்தே போயிடுவார். சரியா, ஆனாலும் அந்த பக்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அப்பாவை மாதிரியே அவங்க அம்மாவை மாதிரியே அந்த மூத்த திருநாவுக்கரசும் கையில் இருக்க வாழையெல்லாம் மண்ணில் விழுந்துடக்கூடாது, தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல கையில் இருக்க வாழையெல்லாம் மண்ணில் விழுந்துடக்கூடாதுன்னு நினச்சி ஓடி வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்காருல்ல. அப்போ அந்த பக்தி எப்படி இருக்குன்னு, குரு பக்தி, அவங்க அப்பா மாதிரியே அவங்க அம்மா மாதிரியே அந்த குழந்தையும். சரியா, இப்படி நம்ம மூத்த திருநாவுக்கரசு வாழையிலையை கொடுத்துட்டு கீழே விழுந்து இறந்தே போயிட்டார். சரியா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தோன்னே திக்குன்னு இருக்கும், என்ன இது இப்படி ஆகிப்போச்சே, இது தெரிஞ்சா திருநாவுக்கரசர் சாப்பிட மாட்டாரே நம்ம வீட்டில் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். என்ன பண்ணுவாங்க, சரி இது வழியே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு பாய எடுத்து அப்படியே அந்த இறந்து போன மகனுடைய உடம்பை நல்லா சுற்றி அப்படியே புறவாசல் பக்கத்தில் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருவாங்க. மறைச்சி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி முகத்துல எப்போதும் போல சிரிப்பு, மகன் இறந்து போயிருக்கான், இந்த இடத்துல அவங்க எதுவுமே வெளியே தெரியாம வந்து உணவு பரிமாறுறாங்கன்னா அது எல்லா அம்மா அப்பாவாலையும் முடியுமா, நம்மளால முடியுமா, அவங்களோட குரு பக்தி எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த இடமெல்லாம் சான்று. சரியா, இப்ப என்ன பண்றாங்க, அப்படியே வாழையிலேயே போட்டு அழகா அந்த சமைச்ச அரிசி உணவு பரிமாறி என்ன பண்றாங்க, விழுந்து வணங்கி அமுத எடுத்துக்கணும் பெருமானே அப்படின்னு வேண்டி நிற்கிறாங்க. அப்ப திருநாவுக்கரசு பெருமான் என்ன பண்றாரு தெரியுமா, அவங்க அப்புதிரியில் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் திருநீர் வச்சு விட்டுட்டு, எங்க உங்க மூத்த மகன், அவரையும் கூப்பிடுங்க, அவருக்கும் திருநீர் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அப்புதிரிகளுக்கு என்ன பதில் சொல்லணே தெரியாது, மூத்த மகன் இறந்து போயிட்டார் இல்லையா, அது எப்படி சொல்றது, சொன்னா சாப்பிட மாட்டாரே வீட்டில் அப்படின்னு அவருக்கு ஒரு தயக்கமா இருக்கும். அப்போ என்ன சொல்லன்னு தெரியாம, சாமி அவன் இப்போ நமக்கு உதவ மாட்டான் சாமி அப்படின்னு மெதுவாக தயங்கி தயங்கி சொல்லுவார். சரியா, அவன் இப்போ நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவார், டைரக்டா அப்படியே இறந்து போயிட்டான்னு சொல்ல மாட்டார். சரியா, அவன் இப்போ நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். சரி, என்னமோ நடந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் கேட்பார். அப்போ அப்புதிரிகளுக்கு குருநாதர்கிட்ட போய் சொல்ல முடியாது இல்லையா, அதனால உண்மையை சொல்லிடுவார். இந்த மாதிரி வாழையில நறுக்க போன இடத்துல வாழை மரத்துல இருந்த பாம்பு கொத்தி இறந்து போயிட்டான், மூத்த திருநாவுக்கரசர் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புதிரிகள் சொல்லுவாங்க. சொன்னோடனே அப்படியே திருநாவுக்கரசு எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சு, என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுடைய இறந்து போன அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலை எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போவாங்க. அந்த ஊர்ல இருக்க கோயிலுக்கு போய் முன்னாடி அந்த குழந்தை அப்படியே அந்த இறந்த உடல் அப்படியே போட்டு திருநாவுக்கரசு என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு பதிகம் பாடுவார். சரியா, என்ன பதிகம் தெரியுமா, ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பதிகத்துல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, இந்த பதிகத்துல 10 பாட்டு இருக்கும். முதல் பாட்டுல இருக்க 4 வரியுமே ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும், ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்கும். இரண்டாவது பாட்டுல இருக்க 4 வரியும் இரண்டுன்னு ஆரம்பிக்கும். மூணாவது பாட்டு மூன்றுன்னு ஆரம்பிக்கும். இப்படியே 10வது பாட்டு 10 இருக்கும். சரியா, இது வந்து என்ன அலங்கார முறைன்னு சொல்லுவாங்க. எங்களை வச்சே அப்படியே ஒரு கவிதைக்கு ஒரு பாடலுக்கு அழகு சேர்க்கிறது இல்லையா. இப்படி ஒரு எண் அலங்கார முறையில இந்த பாடலை பாடி ஒன்று கொலாம் அப்படிங்கிற பாடல பதிகத்தை பாடி என்ன பண்ணுவாங்க, பெருமானை வணங்கி நிற்பாங்க. அப்படியே சிவபெருமான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே அந்த குழந்தையுடைய விடம், அந்த உடம்புல ஏறி இருந்த விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷம் எல்லாம் அப்படியே இறங்கி அந்த மூத்த திருநாவுக்கரசு அப்படியே தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிருவாரு. சரியா, எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். சுத்தி இருந்தவங்க எல்லாம் அறறறறன்னு அப்படியே மகிழ்ச்சியில அப்படியே கூத்தாடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. மூத்த திருநாவுக்கரசு எழுந்து பெருமானை வணங்கி அப்படியே திருநாவுக்கரசரையும் வணங்கி தன்னோட பெற்றோரையும் வணங்கி அப்படியே நிற்பார். சரியா, இப்போ எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இறந்து போன மகன் திரும்ப உயிரோட கிடைச்சானா எப்படி இருக்கும், இல்ல பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனா அப்போது இருக்கிற என்ன நினைப்பாரு, இந்த திருநாவுக்கரசு மூத்த திருநாவுக்கரசு இப்படி இறந்து போய் இவ்வளவு நேரம் அப்படி ஆனதுனால, இந்த நிகழ்வு நடந்ததுனால நம்ம குருநாதர் நம்ம நாவுக்கரச பெருமான் உணவு எடுத்துக்கிறதுக்கு தாமதமாயி போச்சேன்னு நினைப்பேன். இந்த அன்பை நம்ம என்னன்னு சொல்றது இல்ல, ஒரு இறப்பு ஒரு இழப்பு இதை கூட பெருசுபடுத்தாம திருநாவுக்கரசர் தன்னுடைய குருநாதர் சாப்பிட தாமதமாயிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறாருனா, அந்த அப்பூதியர்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு இல்லையா, அந்த குருபக்தி எப்படிப்பட்ட குருபக்தி இல்லையா, நினைச்சா ஆச்சரியமா இருக்குல்ல. எந்த அம்மா அப்பாவாலையும் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துக்க முடியாது இல்லையா. ஆனா அப்பூதியடிகள் அந்த அளவுக்கு குருபக்தியை காமிச்சார். சரியா, அதனால அப்பூதியடிகள் ரொம்ப சிறப்பானவங்க. அவங்க அப்புறம் எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டாங்க. சரியா, விருந்து சாப்பிட்டு அப்புறம் நம்ம நாவுக்கரச பெருமாள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் அப்பூதியடிகள்கிட்ட விடைபெற்று அப்படியே அடுத்த வேற தலங்களுக்கு எல்லாம் போறாங்க. சரியா, இந்த ஊர்ல இந்த அப்பூதியடிகளுடைய இந்த வரலாறு இருக்கு இல்லையா, இதை காமிக்கிறதுக்காக அந்த கோயில்ல திங்களூர்ல கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல அங்கேயே அப்பூதியடிகளுக்கு அவங்க மனைவி மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு இந்த 4 பேருக்கும் திருமேனி அங்க இருக்கும். நீங்க போனீங்கன்னா அடுத்த கவனிச்சு பாருங்க. அப்புறம் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு இருந்தது இல்லையா, தண்ணீர் பந்தல்னு அவங்களுக்கு தெரியும் தானே, மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் தண்ணீர் பந்தல். சரிங்களா, அந்த தண்ணீர் பந்தல் இப்ப கூட இருக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னால இருந்த தண்ணீர் பந்தல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வேற வேறவங்க அந்த தண்ணீர் பந்தல பராமரிச்சுட்டே வந்து இப்பவும் அந்த தண்ணீர் பந்தல் இருக்குது. எங்க இருக்கு தெரியுமா, திருப்பழனம் கோயில்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் நடந்தே போயிடலாம். நடந்து போனா அங்க தண்ணீர் பந்தல் சின்ன ஒரு அறை தான். அந்த அறையில 2 பெரிய மண்பானையில அழகாக மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. சிவனடியார், ஒரு வயதான சிவனடியார் அதை பார்த்துட்டு இருக்காங்க. வரவங்களுக்கு எல்லாம் அப்படியே திருநாவுக்கரச பெருமானுடைய பாடல்களை பாடி 5 எழுத்த சொல்லி அழகாக தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. சரியா, நீங்க அடுத்த தடவை போனீங்கன்னா கண்டிப்பா அந்த தண்ணீர் பந்தலுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரிங்களா, அது வெறும் தண்ணி கிடையாது, அது தீர்த்தம். சரிங்களா, அதனால கண்டிப்பா குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அந்த காலத்துல பெரிய இறந்து போன உயிர்களை கூட மறுபடியும் மீட்டெடுக்கிற அந்த வல்லமை நம்மளோட அருளாளர்களுடைய பாடலுக்கு இருந்துச்சு. சரியா, அதனால இப்ப கூட இந்த ஒன்று கொலாம்ங்கிற பதிகத்தை இப்ப கூட நிறைய இடங்கள்ல கிராமங்கள்ல பாம்பு கடிய விஷத்தை இறக்குறதுக்கு இப்ப கூட பயன்படுத்துறாங்க. நம்ம கிராமங்கள்ல எல்லாம் அதிகமா வயல்காடு இருக்கும் இல்லையா, அந்த வயல்காட்டுல பாம்புகள் இருக்கும், அதனால அடிக்கடி இந்த பாம்பு கொத்து அதெல்லாம் வந்து அங்கே வந்து சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கும். அப்போ அங்கெல்லாம் கிராமங்களில் வைத்தியர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வைத்தியர்கள்ட்ட தான் கூட்டிகிட்டு முதல்ல ஓடுவாங்க, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வர நேரம் இருக்காது இல்லையா. அப்போ பாம்பு கொத்துன உடனே அப்படியே வைத்தியர்கிட்ட எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அந்த வைத்தியர்கள் மருந்து கொடுத்து ஒன்று கொலாம்ங்கிற அந்த பதிகத்தை பாடி அந்த விஷத்தை இறக்குறது இப்போ கூட நிறைய கிராமங்களில் நடக்குது. சரியா, அது வந்து ஒன்று கொலாம் பதிகம் நாவுக்கரசரை தான் பாடினது, அது தேவாரம் இதெல்லாம் தெரியாமலே பாடிட்டு இருக்காங்க. சரியா, என்ன ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம அருளாளர்களுடைய வார்த்தைக்கு அந்த சொல்லுக்கு அவ்வளோ பெரிய மந்திர சக்தி இருந்தது. ஏன்னா அவங்களுடைய வாக்கு பதி வாக்கு, சிவபெருமான் வாக்கு தான் அவங்களோட வாக்கு, அவங்க தானா தன்னோட இச்சையால் சொல்ற வார்த்தைகள் இல்லை அது. சரியா? அதனால அது சிவபெருமான் வாக்காகவே இருந்ததுனால அது அந்த பதிகங்கள் இப்பவும் மந்திரம் போல பயன் கொடுக்குது. சரிங்களா? சரி, இப்படி அப்பூதியடிகள் வந்து குருவையே வணக்கம் பண்ணி குருவையே எந்த நேரமும் தியானிச்சு இந்த குரு வழிபாடாலேயே அவர் சிவன் திருவடிக்கு போனார். சரியா? நம்ம அடியார்கள் வந்து மூணு முறையில் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. ஒன்று குரு, இன்னொன்று லிங்கம், இன்னொன்று திருக்கூட்டம். அது வந்து குரு லிங்க சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் குருவை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க, சில பேர் சிவலிங்கத்தை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க, சில பேர் சிவன் அடியார்களை வழிபட்டு திருக்கூட்டத்தை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க. சரியா? அதுல நம்ம அப்பூதியடிகள் குருவை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனவங்க. சரியா? இனி திங்களூருக்கு போகும்போது நம்ம அப்பூதியடிகளார மனசால் நினைச்சு வணங்கிக்கோங்க. அவரோட அந்த திருமேனியெல்லாம் பாருங்க. தண்ணீர் பந்தல்ல போய் மறக்காம தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரிங்களா? சரி, இனி நாளை பாப்போமா. திருச்சி சம்பளம்.